புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் பொடுத்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு பே முருகன் அவர்கள் அதிக லாபம் தரும் கத்தரி விவசாயம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வேளாண்மை அப்படிங்கிறது பல்வேறு விதமான விவசாயிகளால இன்னைக்கு வளர்ந்து செழித்தோங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய வேளாண்மை முறையை சிறப்பா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பல்வேறு வேளாண்மை முறைகளை கையாளக்கூடிய உங்களை இன்னைக்கு நேர்காணல் எடுக்கிறதுல புதுகை பண்பலை சார்பா உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பத்தில ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க ஐயா.
ஐயா, நான் வந்து முருகன் சோமநல்லி டி கொள்ளலி பஞ்சாயத்து பாலக்கோடு தாலுக்கா தர்மபுரி மாவட்டம். என்னோட இது வந்து விவசாயம் தான். நான் வந்து ஒரு வருஷம் மஞ்சள் போடுவேன், ஒரு வருஷம் வந்து கத்திரி போடுவேன். கத்திரி போட்டு இவ்வளையே நான் வந்து ஒரு பெருமை பண்ணி நான் சம்பாரிச்சுன்னுக்கிறனாக்கல அது என்னோட முகர்ச்சி. அவளையும் நான் வேலை செய்வேன். இயற்கையிலேயே வந்து புண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு முக்கியமான பொருள் பூராமே நான் வந்து இயற்கையாக தான் பண்ணுவேன். நான் இந்த புங்கந்தலை, வேப்பந்தலை, எருங்குந்தலை, மாட்டு கோமியம், மாட்டு சாணி இந்த மாதிரி வந்து நான் செய்வேன். அதுவும் வந்து நான் பயன்படுத்துவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கீழே வந்து என்ன போடுவேன்னா மாட்டு சாணி, கோழி எருவு இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறேன். எல்லாமே சக்சஸ்ஸாக இருக்குதுனாக்கல நான் வந்து அவளே ஈல்டு எடுப்பேன். 10 மாசம் வந்து அந்த ஈல்டு எடுப்பேன். இப்போ வந்து ஒரு டைம் நான் காய் அறுக்குன்னு நினச்சினாக்கல செடி நட்டு 70 நாளில் 70 நாள் இருந்து அதுலேருந்து நான் 10 மாசம் காய் அறுப்பேன். வாரத்துக்கு ஒரு டைம், 7 நாளைக்கு ஒரு டைம், 7 நாளைக்கு ஒரு டைம் அறுத்தாக்கல 40 விட்டு 50 அறுப்பு அறுப்பேன் என்னோட தோட்டம் முடிகிற வரைக்கும். அதில் வந்து நீ 10 ரூபா வித்தாலையும் நான் ஒரே மாதிரி தான் செலவு பண்ணுவேன், 50 ரூபா வித்தாலையும் ஒரே மாதிரி தான் செலவு பண்ணுவேன். எவ்வளோ நாளையும் நான் அந்த மாதிரி செலவு பண்ணி வச்சுக்குவேன். நான் அதே 4 ரூபா 5 ரூபாய்க்குள்ள கூட காய் வித்துச்சு அன்னைக்கு கூட நான் ஒரே மாதிரி தான் செலவு பண்ணுவேன். இன்னைக்கு வந்து விற்கல, அதுக்கோசரம் நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டா தோட்டம் போயிடும். திடீர்னு 1 மாசம் விட்டு 1 மாசம் ரேட் ஆயிருக்கும். அதனால வந்து நாம் அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். ஒரே மாதிரியா என்ன ரேட்டு விற்றாலும் வாரம் 75,000 to 80,000 வரைக்கும் நான் வாரம் செலவு பண்ணுவேன். அந்த அளவுக்கு செலவு பண்ணி காப்பாத்தி வச்சாதான் நான் 10 மாசம் நான் வந்து காய் அறுப்பேன். 9 to 10 மாசம் வரைக்கும், நான் 12 மாசம் வரைக்கும் கூட காய் எடுத்திருக்கேன். ஒரு 1 ஏக்கராவுக்கு வந்து 134 டன் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கேன். நான் போன டைம் கூட இந்த வந்து 3 ஏக்கராவுக்கு வந்து கிட்டத்தட்ட 187 டன் நான் எடுத்திருக்கேன், டன்னு கணக்கில். எனக்கு போன வருஷம் டைம் மாட்டது வந்து தீபாவளிக்கு முன்ன வந்து எனக்கு வந்து 20 ரூபா வித்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பூராமே 7 ரூபா 8 ரூபா தான் வித்துச்சு. அதுலேயும் எனக்கு 10 லட்ச ரூபா வந்து தான் நான் கார் வாங்கினேன். கார் வாங்கிட்டு அதுக்கு முன்னே வந்து எனக்கு 70 லட்ச ரூபா வந்து நான் வீடு கட்டினேன். அவ்வளையும் வந்து நான் எல்லாத்தையும் விவசாயத்தில் தான். விவசாயம் இல்லைனாக்கல என்னோடய வாழ்வாதாரம் இல்லை. அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தது விவசாயம் தான். அந்த விவசாயிங்க வந்து எல்லாரும் விவசாயிகளும் நாம் என்ன பண்ணுமோ அந்த பயன்படுத்தி எதனா ஒன்று பண்ணாக்கல எல்லா விவசாயியும் வாழலாம். அந்த விவசாயிகளுக்கு வந்து நான் சொல்கிறது என்னன்னாக்கல எல்லாமே பயன்படுத்தி எந்த விவசாயம் சாவாத பயன்படுத்தி நல்ல மாதிரியாக நாம் வந்து வாழணுனாக்கல முக்கியமாக வந்து நல்ல மாதிரியாக பயன்படுத்தணும். அது என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நாம் செஞ்சு விவசாயிங்க வாழ்கிறதுக்கோசரம் தான் இந்த அறிக்கை நான் விட்டேன். இந்த அறிக்கை விட்டதே எனக்கு தெரியாத தினகரன் பத்திரிக்கையில் வந்து அப்படியே எங்கிட்ட வந்து பேசிட்டு அப்படியே அவர் எடுத்துட்டார். நான் எப்பயுமே விளம்பரம் வந்து நான் அதிகமாக விளம்ப மாட்டேன். அதில் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி தான் பப்ளிக்காக வந்து பண்ணி விட்டார் அவர். முன்னே வந்து ஒரு 100 விவசாயிகளுக்கு மேலே எல்லாருக்குமே நான் வந்து சப்போர்ட் பண்ணி நான் இன்னொருத்தையும் வாழ வச்சுருக்கிறேன். எல்லா விவசாயிகளுக்குமே விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு என் தோட்டத்துக்கு வருவாங்க. அதுக்கு முன்னெல்லாம் வந்து வேளாண் துறையில் வருவாங்க. வந்தாக்கில் தோட்டத்துக்கு 200 ரூபா 250 ரூபா கொடுப்பாங்க வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு. அது அதில் வந்து அது கூட வேணாம் வந்து பார்த்துட்டாக்கில் அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என்னாக்கில் படிக்க தெரியாதவன். நான் படிக்க தெரியலனாலையும் என்னோடய ஃபீல்டில் வந்து என்ன பண்ண இந்த மருந்து இது அப்படின்ட்டு நான் போய் கடையில் போய் நேராக எடுத்துக்குவேன். அவ்வளோ ஒரு அனுபவப்பட்டவன் நான். அந்த மாதிரி தான் நான் பயன்படுத்தினுக்கிறேன்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. இப்ப இந்த வால் கத்திரி அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமான ஒரு கத்திரி கையங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. வால் கத்திரி அப்படின்னா என்ன? சாதாரணமா பொதுவா நம்ம பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்கும் இந்த வால் கத்திரிக்கும் என்ன வித்தியாசம்? அதனுடைய வேளாண்மை முறைகள் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, வால் கத்திரின்றது வந்து நாம வந்து கொடி கட்டணும், குச்சி போடணும், குச்சி போட்டு நாம வந்து அதுக்கு டொயின் கட்டணும், டொயின் கட்டி நம்ம பராமரிப்பு பண்ணணும். எல்லாம் ஒரே பராமரிப்பு. விவசாயி வந்து என்ன நினைச்சாலையும் அது செய்யலாங்க ஐயா. நாம செய்ய முடியாத விவசாயிகளுக்கு யாருக்குமே தெரியாது. விவசாயிங்க நினைச்சாக்கல எல்லாமே செய்யலாம். இதுல வந்து விவசாயி நான் இதுல தான் தோத்து போகணுனாக்கல தோத்து தான் போகணும். நாம ஜெயிச்சு காட்டுவோம்னாக்கல விவசாயிங்க எல்லாருமே ஜெயிச்சு தான் காட்டுவோங்க. அந்த விவசாயிங்களுக்கு இந்த வாழ்க்கத்திரி அளவுக்கு கேரளாவுக்கு தான் இது வந்து சப்ளை, நம்மளுக்கு அதிகம் இல்லை. இந்த ஆலயம் இந்த குண்டு கத்திரி இதெல்லாம் வந்து இங்க வந்து சப்ளை ஆகும். நம்ம வால் கத்திரிக்கை பொறுத்த அளவுக்கு கேரளா தான் அதிகம் சேல்ஸ். அந்த கத்திரியை பொறுத்த அளவுக்கு நம்மளை வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும், நல்லா காய் இருக்கும். நாம் அவளையும் வந்து நல்லா பயன்படுத்தினாக்கல நம்மளை வாழ வைக்கிறதுக்கு அதுதான் உண்மை.
ஐயா, இந்த வால் கத்திரி ரகங்கள் பொதுவா எந்த மண்ணுல அதிகம் நல்லா விளையக்கூடிய?
எல்லா மண்ணுக்கும் வருங்க ஐயா. எந்த வந்து கருப்பு செம்மண்ணு ரெண்டு கலந்ததுதான். நானே களியா மண்ணு வந்து நான் ஓட்டி தான் கொஞ்சம் தானே. இதுல வந்து மருந்து வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து அதிகம் வந்து கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணிட்டுனா மண்ணு உருப்பிடாது. கத்திரிக்கு கெமிக்கலே நம்ம பண்ணக்கூடாது. நாம வந்து இயற்கையா நான் வந்து பண்றது வந்து பூராமே என்ன செய்யறேனாக்கல புண்ணாக்கு தண்ணி, வேப்ப முன்னாக்கு, பொங்க முன்னாக்கு, அடுத்துக்கோட்டை புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நான் கம்பல்சரி நான் வந்து கரைச்சி கரைச்சி ஒரு ஒரு செடிக்கு ஊத்துறேன் வாரம் ஆனாக்கல. அந்த அளவுக்கு நான் செய்யறேன். மேலே வந்து மருந்து அடிக்கிறது வந்து தனி. ஒரு இயற்கையாக பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த கோமியம், மாட்டு கோமியம், அந்த எருகு இதெல்லாம் வந்து நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் பயன்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கு. அதோட வந்து மீன் கழிவு, வெள்ளம் இதெல்லாம் பயன்படுத்தி அது வந்து நம்ம இப்போ ஒரு 28 நாள் கழிச்சு அது வந்து நம்ம திருப்பி வந்து அது வடிகட்டி அதை விட்டங்கனாக்கல அது இன்னும் எழுது நல்லா இருக்கு. பூ நல்லா எடுக்குது. நல்லா வந்து எப்படி எடுக்குதுனாக்கல நல்லா ஒரு எழுது கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு இயற்கையா வந்து நம்ம பண்றோங்க ஐயா.
ஐயா, இந்த வால் கத்திரியினுடைய பொதுவான அறுவடை காலம் அப்படிங்கறது எந்த காலத்துல நீங்க விதைச்சு நீங்க அறுவடை அந்த எத்தனை நாட்கள் ஆகுதுங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
ஐயா. இப்போ வந்து நம்ம எப்போனாலும் நான் அடவு பண்ணுவேன். எனக்குலாம் இந்த மாதம் அந்த மாதம்லாம் கிடையாது. நல்லா வந்து நம்ம பண்ணுறது வந்து நான் வந்து எப்பயுமே வந்து ஆடி ஆவணியில் வந்து நான் பண்ணுவேன். 9வது மாதம், 8வது மாதம் இப்படி. அதில் வந்து செய்யக்குள்ள நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. நாம் செய்கிற முறையை தான் முக்கியம். நாம் எப்படி பண்ணுவோங்க அதெல்லாம் மாதம்லாம் கிடையாது. கத்திரிக்கை பொறுத்த அளவுக்கு மாதம்லாம் கிடையாது. நாம் இந்த மாதம் தான் செய்யணும், அந்த மாதம் தான் செய்யணும். நெல் அறுவடை மாதிரி நாம் இந்த மாதம் நாற்று விட்டால் தான் அந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும் அப்படிலாம் கிடையாது. எது ஒன்றுமே கிளீனாக வந்து நம்ம செய்கிற பக்குவத்தில் வந்து கிளீனாக இருக்குங்க ஐயா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஒயிட் லேங்கை பொறுத்த அளவுக்குங்க ஐயா, நாம் பராமரிப்பு வந்து எவ்வளோ நம்ம செய்கிறோங்களோ அவளையும் ஒயிட் லேங் கத்திரி வந்து நம்மளுக்கு ஈல்டு நல்லா இருக்கும். நாம் எவ்வளையும் பண்ணலாம். நான் வந்து 3 ஏக்கராவுக்கு வந்து 10 டன் அறுக்குறேங்க ஐயா. 10 டன் அறுத்தாலையும் ஒரு வாரம் வந்து 7 டன் இருக்கும், ஒரு வாரம் வந்து 8 இருக்கும், ஒரு வாரம் வந்து 9 இருக்கும், 11 இருக்கும். அப்படி வந்து நான் என்ன நான் தீனி அதுக்கு கொடுக்கறனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஈல்டு கொடுக்கும். 3 ஏக்கராவுக்கு வந்து யாருமே இவ்வளோலாம் செய்ய முடியாது. நான் அதை வந்து செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ 40 ரூபா 35 ரூபா இப்படி தான் ரேட் போகுது. இந்த வருஷம் வந்து நான் இப்போ அறுத்துனுங்கிற வரைக்குமே இப்போ நான் 50 டன் அறுத்துட்டேன். எப்போ இப்போ 2 மாதத்தில் விளைய வந்து எனக்கு வந்து உதவி கொடுக்கறது வந்து என்னோட விவசாயம், என்னோட உழைப்பு, எங்களோட குடும்பத்தோட உழைப்பு.
ஐயா, இப்ப இந்த வால் கத்திரிக்காயை பொறுத்த அளவுல இதுக்கு தண்ணீரினுடைய தேவை?
தண்ணி வேணுங்க ஐயா. தண்ணி வந்து சொட்டு நீர் இருக்கணுங்க ஐயா. சொட்டு நீர்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம சொட்டு நீர் வழியா தான் நம்ம கொடுக்கணும். சொட்டு நீர் வழியா போனா தான் அந்த செடிக்கு வந்து போகணும். வந்து 6 க்கு 6 டிஃபரன்ஸுங்க ஐயா. 6 க்கு 6, 2.5 க்கு 2.5 டிஃபரன்ஸ். அந்த சொட்டு நீர் வந்து ஓசு வந்து 2 அடி இருக்கும், 1 அடி இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த 6 க்கு 6 வந்து நம்ம டிஃபரன்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து கேப் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த கேப் கொடுத்தா தான் நம்மளுக்கு காற்று பாயும், சூரிய ஒளி கீழே படும். சூரிய ஒளி ஒளிப்படாதான் நாம எல்லாமே நாம வந்து நல்லா இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஈல்டு வந்து நல்லா இருக்கும். நாம நம்ம நெருக்கமா போட்டு நம்ம வந்து பயிர் பண்ணாக்களா அதிகம் ஈல்டு வருமா அப்படின்னு நினைச்சுக்கணா, அப்படி வராது. நாம எப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கேப் இந்த அடுத்த டைம் வந்து நான் என்ன பண்றேன், எட்டு கெட்டு போடலான்னுக்கிறேன். எட்டு கெட்டு போட்டு கேப் விட்டு அந்த அளவுக்கு பண்ணாதான் இன்னும் ஈல்டு அதிகமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குங்க ஐயா.
ஐயா, இப்ப இந்த வாழ்க்கத்திரியில பொதுவா களைகள் அப்படிங்கறது எந்த அளவுக்கு வர ஆரம்பிக்கும், எப்படி களைகளை எடுக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, களையை வந்து கொத்தணும், களை கொத்தி எடுக்கணும். நான் வந்து அந்த சின்ன ரொட்டோட்டு இது இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நான் ஓட்டிக்கிறேன். அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு ஓட்டிக்கணும். மேலே வந்து சும்மா வர்றது பத்தி அந்த களையை, அதெல்லாம் நான் கொத்தி எடுத்துக்கிறேன். புளி செலவுலாம் அதிகம் ஆகுது, லேபர்லாம் இப்போ வந்து ஓவர் லேபர் 300 ரூபா, அது காய் அறுக்க வந்தால் 350 ரூபா, அவங்களுக்கு வருஷானாக்கில் 3 கிடாயி, அந்த ஆளுங்களுக்கு புடவை, இதெல்லாம் எவ்வளோ ஒத்தாச்சி பண்ணுறேன். எதனா ஒரு கஷ்டம்னாலும் அவங்களுக்கு எதனா ஒரு ஒத்தாச்சி பண்ணி இவனையும் நான் அவங்கள வச்சுருக்கேன். அவ்வளோ பண்ணி பார்க்குந்தாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கும் 10 ரூபா வருது, அவங்களுக்கும் 10 ரூபா நான் பண்ணி கொடுக்குறேன். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, லேபருங்களுக்கு வந்து அவங்க லேபர் நான் சொல்ல மாட்டேன், என் குடும்பத்துல ஒருத்தருங்க.
ஐயா, இந்த கேரளா போன்ற வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வாழ் கத்திரிக்காய எந்த அளவுக்கு விரும்பி வாங்கிக்கிறாங்க, அந்த சந்தைகள்ல இதனுடைய வரவேற்பு அப்படிங்கறது இன்னைக்கு எந்த அளவுங்க ஐயா இருக்குது?
ஐயா, இந்த வாழ் கத்திரிக்காய் வந்து கேரளாவில பொறுத்த அளவுக்கு ஐயா, அவங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, அசைவாகட்டும் சைவமாகட்டும் எது சாப்பிட்டாலும் இந்த வாழ் கத்திரிக்காய் இல்லாத அவங்க தொட்டுக்காத. அவங்க எல்லா அசைவமும் சாப்பிடுவாங்க, மீன் அது மட்டன் எது சாப்பிட்டாலும் இது வந்து தொட்டுன்னு சாப்பிட்டாதான் அந்த உடம்புக்கு வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமானது. அந்த ரத்தத்தை வந்து ரொம்ப வந்து சுத்தப்பட்டி கொடுக்கறதே வந்து இந்த கத்திரிக்காய் தாங்க ஐயா. அந்த கத்திரிக்காய் இல்லைனாக்கல நாமளே இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டுங்கன்னா உடம்புக்கு வந்து ஆரோக்கியம். நானே வாரத்தில் 4 நாள் கத்திரிக்காய் தான் சாப்பிடுவேன். அந்த அவங்க கேரளாவில் வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்குற கத்திரிக்காய் மாதிரி நம்ம வீட்டில் யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இதே முஸ்லீம் வீட்டில் வந்து பிரியாணி பண்ணாங்கன்னு வச்சுக்காங்க, அந்த கத்திரிக்காய் வந்து முள்ளு கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த முள்ளு கத்திரிக்காயில் வந்து அவங்க வந்து ஒரு குருமா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி வைக்குவாங்க, அது நம்ம பிரியாணிக்கு போட்டு சாப்பிட்டக்குள்ள எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி வந்து எப்பயுமே கத்திரிக்காய்க்கு பொறுத்த அளவுக்கு நான் நல்ல உடம்புக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறது கத்திரிக்காய் தான். இதுல வந்து நாம அதுக்கு தான் நானும் வாசனை பண்ணிட்டேன். இந்த மக்கள் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த குரணை இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நாம இயற்கையா விளைஞ்சி கொடுத்தாக்கல மக்கள் நல்லா இருக்கட்டும். மக்கள் நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். எல்லாரும் சாப்பிட்றவங்க கூட நல்லா இருக்கணும், அவங்க மாதிரி தான் நாம இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் இயற்கையா வந்து இந்த மாதிரி இயற்கையா வந்து புண்ணாக்கு இந்த மாதிரி இது மாதிரிலாம் யூஸ் பண்றேங்க ஐயா.
ஐயா, நீங்க சொல்றது போல இந்த கத்திரிக்காயினுடைய செடிகள் நடும் பொழுது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில ஓரளவு நல்ல இடைவெளி இருக்குங்கிறப்ப, இடைவெளிகள்ல நீங்க வேற ஏதாவது ஊடு பயிர் ஏதாவது பயிரிடுறீங்களாங்க ஐயா?
ஊடு பயிரே நம்ம அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. செடினா செடிதான், கத்திரி செடினா கத்திரி செடி தான், வேற எந்த ஒரு பயிர் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. எப்பயுமே வந்து ஒரு 75 நாள் 100 நாள் ஆயிடுச்சுனாக்கல வேறு பூரா அந்த பக்கம் போயிடும். அந்த வேர் போகக்கூடிய நாம் அது கொத்த மாட்டேன், நான் கொத்தாதே வந்து நான் வேற மாதிரி அதை பிடுங்கி எடுத்துக்குவேன். அது அந்த களையை பிடுங்கி எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாமோ அந்த மாதிரி தான் செய்யுங்க. அப்படி பண்ணங்கனாக்கல அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த செடி வேர் வந்து சீக்கிரம் அழிவு போயிடும்.
ஐயா, இது போல இந்த வாழ் கத்திரி மாதிரி கத்திரிகளை நீங்க வந்து நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கத்திரிகள்ல பொதுவா அந்த சில குறிப்பிட்ட சீசன்ல பூச்சி தாக்கம் அப்படிங்கிறது இயல்பாவே வயல்கள்ல நம்ம பாக்குற ஒரு சூழல் இருக்கும். அந்த பூச்சிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதுக்கு பூச்சி விரட்டிகளுக்காக இந்த பூச்சிகளை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன முறைகளை பயன்படுத்துறீங்க ஐயா?
ஐயா, பூச்சி தாக்கம் எல்லாம் எப்பனாலும் இருக்கும், இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க ஐயா. இந்த மழை காலத்துல அதுவும் இந்த சித்திரை மாசம் 5வது மாசம் இருக்கு இல்லைங்களா, அப்பெல்லாம் வந்து இந்த புழு வந்து அதிகமா தாக்கிறதுக்கு வந்து இந்த பலாப்பழம் மாங்காய் இந்த மாதிரி சீசன்ல வந்து அந்த ஈ வந்து உட்காந்தாக்கல அது வந்து ஈயால தான் நம்மளுக்கு வந்து அதிகம் தாக்கமா இருக்கும். அந்த தாக்கம் அதிகமா இருக்கக்குள்ள நம்ம அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மருந்து அடிச்சு உடனே காப்பாற்றணும். அப்போ வந்து மருந்து தாங்க ஐயா, மருந்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி சீசன்ல வந்து நம்ம செய்யக்குள்ள நாம இயற்கையா வந்து நம்ம போட்டு எல்லாமே செய்வோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும், கஷ்டம் இல்லாத எதுவுமே ஆகாது. கஷ்டம்னாக்கல இந்த புழு தாக்கம் வந்து புழுவில் வந்து நம்ம ஒரு காய் கூட கடிக்கூடாதுன்னா நான் நினைப்பேன். இப்போ எனக்கே வந்து இப்போ 7 டன் அறுத்துச்சு, 2 மூட்டை புழு வந்துருச்சு, 2 மூட்டை புழு காய் வரக்குள்ள எனக்கு இந்த மாதம் எனக்கு கஷ்டமாக போச்சு. சில சீசனுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இந்த மழையே வந்து விடாத வந்து ஒரு 15 நாள் இப்போ மழை பெஞ்சிருச்சு. மருந்து அடித்தாலையும் அடித்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் மழை வந்துடும். ஒரு நாள் நாளைக்கு கம்பல்சரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மருந்து கேட்கும். நம்ம அதுக்குள்ளே 3 மணி நேரத்துக்கு வந்து மழை வந்துருச்சு என்ன பண்ணதுனாக்கில் 40,000-30,000 செலவு பண்ணாலும் நம்மளுக்கு ஆகாது. அதில் வந்து இருக்குங்க ஐயா.
ஐயா இப்போ இந்த தக்காளி செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பேர் வந்து தக்காளி செடியை வளர்ப்பாங்க, சில பேர் தக்காளிக்குன்னு கொடிகள்லாம் விட்டு படல் விடுவாங்க. இந்த கத்திரிக்காய்களுக்கும் இந்த மாதிரி கொடிகள்லாம் விட்டு படல் விட்டு அதை அப்படி அந்த முறைகளை வந்து வேளாண்மை செய்யலாமா? இது சாத்தியப்படுமாங்க ஐயா?
ஐயா தக்காளிக்கு வந்து அப்படி உள்ளாங்க ஐயா. கத்திரி வந்து அதிகமாக படம் விட்டாக்குன்னு நம்ம மருந்து அடிக்க முடியாதுங்க ஐயா. அதில் வந்து கத்திரி வந்து கொஞ்சோண்டு தூக்கி கட்டி ஆகணும், இல்லைன்னா நரம்பு விட்டுனாலும் கொஞ்சோண்டு அது கொஞ்சோண்டு சேர்த்தி ஆகணும். அதுக்கு தான் நான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறது 6 அடி, அடுத்தது நான் 8 அடி போடலான்ங்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் நாம் என்றைக்கு ஒரு செடிக்கு ஒரு செடி வந்து ஒட்டக்கூடாது. அந்த டிஃப்ரென்ஸ் வராது இருந்தால் தான் நாம் மருந்து அடிச்சுன்னு போகிறதுக்கும் அதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். மருந்து அடிச்சுன்னு போகிறதே நான் ஒரு கால் இப்படி போனாக்களே திரும்பி இன்னொரு காலில் வருவேன். அந்த அப்படி வரக்குள்ள செடிக்கு செடி வந்து நம்மளுக்கு என்றைக்கும் டச் ஆகக்கூடாது. டச் ஆகிட்டாக்கில் அது வந்து அந்த பூச்சி தாக்கம் வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பரவிக்கும். அந்த மாதிரி டிஃபரன்ஸோட நான் பண்ணால் தான் நம்மளோட இது நல்லாயிருக்கும், ஈல்டும் நல்லாயிருக்கும், வெயிலுக்கும் நல்லாயிருக்கும்.
ஐயா இப்போ ஒரு வருடம் அப்படிங்கிறப்ப ஒரு வருடத்துல இந்த கத்திரியினுடைய விளைச்சல் அப்படிங்கிறது ஒரு வருடத்தினுடைய 12 மாதத்துல எத்தனை மாதங்கள் இந்த கத்திரி வந்து விளைச்சல் கொடுக்கும், அந்த விளைச்சல் தராத மாதங்கள்ல நீங்க என்னென்ன வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க?
ஐயா எப்பயுமே ஈல்டு கொடுக்காதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. ஈல்டு கொடுத்துட்டே இருக்கு. நாம இப்போ பண்ற முறையாட நாம் பண்ணிக்கிட்டுனாக்கல நாம வந்து அது வந்து கரெக்டா இருக்கும். என்னைக்குமே வந்து ஈல்டு கொடுக்காதெல்லாம் இருக்காது. எந்த மாதமும் வந்து அது வந்து கத்திரிக்கு வந்து பூ எடுக்காது. நம்ம இன்னைக்கு இந்த மாதம் விட்டுடலாம் அந்த மாதம் விட்டுடலாம்னா நம்ம இருக்க மாட்டோம். நான் ராத்திரி 10-12 ஆனாலையும் எனக்கு வந்து போயிட்டு உரம் விட்டு அதுக்கு என்ன உண்டோ அதுக்கு தகுந்த வேலையை செஞ்சுட்டு தான் நான் வீட்டில் வந்து படுப்பேன். அது வரைக்கும் எனக்கு அந்த தூக்கம் வராது. வாரத்துக்கு ஒரு டைம் காய் அறுத்துட்டாக்கில் அதுக்கு தகுந்த வேலையை நான் செஞ்சுட்டு தான் நான் வருவேன். காய் அறுத்து முடிஞ்சாக்கில் உடனே அடுத்த நாள் மருந்து அடிக்கணும். அடுத்தது வந்து மருந்து அடிக்கிற அன்னைக்கு வந்து நான் உரம் விட மாட்டேன். அன்னைக்கு வந்து அந்த ஓசல் வந்து எதுனா ஒரு தண்ணி அடித்தா கூட அந்த இது கேட்காது. அதனால் அன்னைக்கு விட்டுட்டு மறாத நாள் வந்து நான் எல்லா உரமும் விட்டுருவேன். உரம் விட்டு புண்ணாக்கு கிண்ணாக்கெலாம் தண்ணி அப்படியே வந்து நான் விட்டு கிளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து வருவேன்.
ஐயா இப்போ ஒரு முறை கத்திரி அறுவடை செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, அதன் மூலமா எந்த அளவு கத்திரியினுடைய அந்த விளைச்சல் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க பண்ற செலவுக்கும் அதனால வரக்கூடிய விளைச்சல்ல வரக்கூடிய பலனுக்கும் லாபகரமா இருக்காங்க ஐயா?
ஐயா இப்போ வந்து ஒரு வருஷம் வந்து நான் கத்திரி வந்து நான் வேலை செஞ்சினாக்கல 70 நாளைக்கு எனக்கு வந்து 5 லட்ச ரூபாயிலிருந்து 6 லட்ச ரூபா 3 ஏக்கராவுக்கு வந்துருங்க ஐயா. அவ்வளவு செலவாகும். ஆனா செலவு பண்ணிட்டாலும் எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீ 10 ரூபா விற்றாலும் சரி, 20 ரூபா விற்றா எனக்கு இன்னும் அதிக லாபம், 25 விற்றா இன்னும் அதிக லாபம். எனக்கு 10 ரூபா 15 ரூபா விற்றாலையும் நான் பண்ணுற அறுவடைக்கு வந்து எனக்கு 20 லட்ச ரூபா வரும் 10 ரூபாய்க்கு. அதே வந்து 20 ரூபாய்க்கு விற்றாக்கல எனக்கு 40 லட்சம். அதே வந்து 30 ரூபாய்க்கு விற்றாக்கல எனக்கு 60 லட்சம். இவ்வளோ நான் ஈல்டு எடுக்கிறேங்க ஐயா. இதில் வந்து எனக்கு எந்த குறைபாடும் கிடையாது. பார், நான் வீடு கட்டினதுலேருந்து என் கார் வாங்கினதுலேருந்து அனைத்துமே நான் வந்து விவசாயத்தால தான் நான் வந்து அவளையும் உருவானுவேன். விவசாயம் இல்லைனாக்கில் என்னோட பிள்ளைங்களுக்கு 2 பொட்டை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவளை சிறப்பாக நான் பண்ணி அவளையும் பண்ணது என்னோட விவசாயம் தான்.
ஐயா இப்போ இந்த விவசாயத்தில் நீங்கள் பெருமளவு விவசாயம் செய்யும் பொழுது இதுக்குன்னு தனியாக பணியாளர்கள் வந்து எப்படி அவங்களுடைய மாத ஊதியத்துக்கு அல்லது கூலிகளுடைய அடிப்படையில இந்த அறுவடை செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துறீங்களா, இல்ல குடும்ப உறுப்பினர்களே இந்த வேளாண்மை பணிகளை செய்யறீங்களாங்க?
ஐயா எங்க வீட்டுல வந்து இப்போ ஒரு 2-3 வருஷமா எங்க வீட்டுல யாரும் வர்றதில்லை. எங்க வீட்டுல தான் வந்து அதுக்கு முன்னா எனக்கு வந்து மருந்து அடிக்குள்ள வருவாங்க செய்வாங்க எல்லாமே. அவங்கள வந்து இப்போ நான் ஓய்வு விட்டேன். எங்க வீட்டுல வந்து சமையல் பண்ணி ஆளுங்க வராங்க பார்த்தீங்களா, லேபரு அவங்களுக்கு பூராமே லேபர் தாங்க ஐயா. யாரும் நாங்களாம் வந்து அந்த விவசாயத்துல போய் நான் இந்த உரம் விடுறது, தண்ணி வைக்கிறது, இந்த வேலை. என் பையன் வந்து அந்த மருந்து தண்ணி ஊத்துவாரு லேபர் அடிக்குள்ள. அதுக்கு முன்னா அதுக்கு முன்னே நான் வந்து பவர் மின்சின் வாங்கியிருந்தேங்க ஐயா. அதுக்கு முன்னே வாங்கக்குள்ள எங்கள் வீட்டில் அவங்க மட்டும் தான் ஓசி எழுப்பாங்க, நான் மருந்து அடிச்சுன்னு வருவேன். இப்போ எங்களுக்கு வந்து அந்த ஓய்வு விட்டுங்க, நாங்கள் அந்த வேலையை செய்கிறதில்ல. இப்போ வந்து பூராமே லேபர் தான். லேபர்னாலும் அவங்க லேபர் நான் சொல்லக்கூடாது, எனக்கு வந்து அவளையும் ஒத்துழைப்பாக வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஐயா.
இப்போ இதன் மூலமா இந்த வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த சொல்லக்கூடிய அந்த லேபர், நீங்க சொல்ல மாதிரி ஒரு பெருந்திறமே அந்த பணியாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய பொறுப்பு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபகரமா இருக்காங்க ஐயா?
லாபகரமா இருக்குங்க ஐயா. அவங்களுக்கு வந்து நான் வந்து என்னன்னாலும் செய்யறேன். வருஷத்துக்கு ஒரு டைம் நான் அவங்களோட வந்து குடும்பத்துக்கு துணிமணி மித்தது வந்து என்ன உண்டோ, ஏதோ பண்டைக்கு நாங்களாம் கிடாய் வெட்டி அவங்களுக்கு வந்து கிடாய் கறி கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து முக்கியமா என்ன உண்டோ அதை நான் செய்யறேங்க ஐயா.
இந்த சிறப்பான ஒரு கத்திரியினுடைய வேளாண்மை பயணத்தை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கால திட்டமிடலா, எப்படிப்பட்ட ஒரு திட்டமிடலை நீங்க வச்சிருக்கீங்க, எதை நோக்கி அதனுடைய செயல்பாடுகளை நீங்க பயணம் பண்ணிட்டு வரீங்க
ஐயா? என்னோட திட்டம் என்னன்னாக்கல, நான் மட்டும் வந்தா போதாது, இருக்கிற விவசாயிங்க வந்து நம்ம சாவரம் சாவரம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ஒரு முன்னோட்டமா நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுக்குறனாக்கல, இது எல்லாமே பயன்படுத்தி எல்லா விவசாயியும் வந்து முன்னேறி எல்லாரும் பிழைக்கணும். விவசாயிங்க வந்து என்னைக்கும் எந்த காலத்திலையும் சாகக்கூடாது. என்னைக்குமே விவசாயி இல்லைனாக்கல நாட்டில் எந்த முன்னோடியும் கிடையாது. இருக்கிறதே வந்து விவசாயி தான், விவசாயி இல்லாத எதுவும் கிடையாதுங்க ஐயா.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு தகவல் வந்து வழங்குறீங்க. இப்ப இது போல இன்னைக்கு விவசாயம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து விவசாயம் செய்யற சில வருமானங்கள் கொஞ்சம் குறைவா இருக்குது, அதனுடைய முறைகள்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய அந்த எண்ணங்கள்ல வந்து இருக்குது. அந்த மாதிரி விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு, அதே போல இன்னைக்கு புதிதாக நிறைய படித்த நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு விவசாயத்துல இறங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு உங்களுடைய அனுபவ ரீதியா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னங்க ஐயா?
ஐயா, என் பையனை வந்து டிபிள்யூ முடிச்சிருக்காங்க ஐயா. நான் எங்கேயும் வேலை கிடப்பல, நான் விவசாயத்துல வச்சிருக்கேன். விவசாயம் பண்ணு, என்னோடய பாரு, அந்த மாதிரி தான் எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது. நான் படிக்க தெரியாதவனு இருந்தாலும் எல்லாருமே வந்து எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாம் என்னைக்குமே முன்னேற்றம் தான், நாம் எது பண்ணாலே அது முன்னேற்றம் தான். அந்த மாதிரி வந்து உழைச்சி நாம முன்னேறணும். அதுக்கு வந்து எல்லாருக்குமே, எல்லா இளைஞர்களுக்கும் உன் வேலை கிடைச்சி நீ போய் தாய் தப்புனுக்கு வந்து அப்புறம் சம்பாதிச்சு போறத விட ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு ஏக்கரா இருந்தாலையும் அரை ஏக்கரா இருந்தாலையும் அனைத்துமே வந்து விவசாயம் பண்ணி அதுலேருந்து தாய் தப்புனை காப்பாற்றணும். தாய் தப்புனை என்னைக்கும் விட்டு கொடுக்கூடாது. அன்னைக்கு எப்போ வந்து நம்ம அதை விட்டு கொடுத்துட்டோங்கனாக்கல அது நம்ம மண்ணே விட்டு கொடுத்த மாதிரி அப்படின்னு நான் கருத்து கணிப்பேன். அதோட எப்பயுமே எந்த காலத்திலையும் ஒரு விவசாயின்றது ஒரு முறையை வந்து அதை பயன்படுத்தி நம்ம தான் விவசாயின்னு சொல்லி நாம நினைச்சுக்கணும், நாம தான் விவசாயி
ஐயா. ரொம்ப சிறப்பான உங்களுடைய அனுபவ பயணத்தை நம்மளுடைய புதுகை பண்பை நேர்களுக்காக பல்வேறு விதமான இந்த கத்திரிக்காய் அதனுடைய பயன்கள், அதனுடைய வேளாண்மை முறைகள், அதை எப்படி நடணும், என்னென்ன முறைகளை அறுவடை செய்யணும் அப்படிங்கறது குறித்து மிகச்சிறப்பான மிக தெளிவான ஒரு அனுபவ உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புடைய நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு.
நன்றிங்க ஐயா. விவசாயிகளுக்கு மட்டும் கொஞ்சம் அறிமுகம் பண்ணி விவசாயிங்க வாழ்றதுக்கு என்ன வழி உண்டோ அது மட்டும் உங்க மூலியமா சொல்லுங்க. நான் சொல்றதை விட உங்க மூலியமா இந்த மாதிரி 10 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி.
நேர்களே, இதுவரை அதிக லாபம் தரும் கத்தரி விவசாயம் பற்றி பல அருமையான தகவல்களை வழங்கிய இயற்கை விவசாயி திரு பே முருகன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077 9505 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.